ಶ್ರೀಮತೇ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ. ಶ್ರೀಶೈಲೇಶ ದಯಾಪಾತ್ರಂ ಧೀಭಕ್ತ್ಯಾದಿ ಗುಣಾರ್ಣವಂ ಇತೀಂದ್ರ ಪ್ರವಣಂ ವಂದೇ ರಮ್ಯ ಜಾಮಾದರಂ ಮುನಿಂ. ಕರ್ಕಟೇ ಪೂರ್ವ ಪಲ್ಗುಣ್ಯಾಂ ತುಳಸೀ ಕಾಣನೋದ್ಭವಾಂ ಪಾಂಡ್ಯೇ ವಿಶ್ವಂಭರಾಂ ಗೋದಾಂ ವಂದೇ ಶ್ರೀರಂಗ ನಾಯಕಿ. ತಿರುಪ್ಪಾವೆ கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. இந்த பாசுர வியாக்கியானத்திலே அழகிய மணவாள பெருமாள் நாயனார் பற்பல இதிகாச நிகழ்ச்சிகளையும் ஆச்சாரியருடைய வாழ்க்கையிலே நடந்த விஷயங்களையும் அருளி செய்கிறார். மேலும் பற்பல அருளிச்செயல் பாசுரங்களைக் கொண்டு அழகாக வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார். யதாசக்தி விண்ணப்பம் பண்ணுகிறேன். இதற்கு முன் பாசுரத்திலே பெண்கள் எல்லாரும் எம்பெருமானிடத்திலே பாஞ்சு சன்னியமே போல்வன சங்கங்கள் என்று பிரார்த்தித்தார்கள். எம்பெருமான் ஒருவன்தான், அதே போல பாஞ்சஜன்யத்தை ஒத்த சங்கு கிடையாது, எம்பெருமானுக்கு ஒத்தவன் கிடையாது, அதே போல அவனுடைய சங்குக்கு ஒத்தது கிடையாது. ஆனால் இந்த பெண்கள் நிறைய சங்கங்கள் வேணும் என்று கேட்டதுனாலே வேற என்ன கொடுக்கலாம் என்று பார்த்து புள்ளரையன் கோயில் வெள்ளை விழி சங்கு என்று இவர்களே முன்னாடி தெரிவித்திருக்கிறார்கள். அந்த சங்கையும் கொடுத்தானாம். பிறகு ஆனிறை இனம் மீள குறித்த சங்கம் என்று எம்பெருமான் மாடுகளை மேய்க்கும் பொழுது அவற்றை திருப்பி அழைப்பதற்காக ஒரு சங்கை உதுவானாம், அந்த சங்கையும் கொடுத்தான். மேலும் சாலப்பெரும்பறை என்று கேட்டிருந்தார்கள் இந்த பெண்கள். பறை பெரும்பறை சாலப்பெரும்பறை என்று மூன்றாக பிரித்து வியாக்கியானம் நயம்பட அருளி செய்கிறார் அழியமணவாள பெருமாள் நாயனார். பறை என்னால் உலகளந்த பொழுது எம்பெருமான் திரிவிக்ரம அவதாரம் செய்த பொழுது ஜாம்பவான் பறையடித்து கொண்டு இந்த உலகத்தையே சுற்றி வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பறையை கொடுத்தானாம், இது பறை. அடுத்து பெரும்பறை என்னால் எம்பெருமான் பெருமாளாக ராமனாக அவதரித்த பொழுது இராவணனை ஜெயித்ததற்கப்புறம் வானர முதலிகள் பறையடித்து கொண்டு எம்பெருமானுடைய வெற்றியை அறிவித்தார்கள், அது பெரும்பறை. இன்னும் அதையும் கொடுத்தான். பிறகு சாலப்பெரும்பறை என்று கண்ணன் எம்பெருமான் குடக்கூத்து ஆடின பொழுது அறையிலே கட்டிய பறை ஒன்றிருந்தது, பாரோர்களெல்லாம் மகிழப் பறைகரங்கா என்று அந்த பறையும் கொடுத்தானாம், இது சாலப்பெரும்பறை என்று பிரித்து அழகாக வியாக்கியானம் அருளி செய்கிறார். அடுத்து பல்லாண்டு பாடுவார் வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள், பெரியாழ்வாரையே கொடுத்தான். பிறகு சேர்த்து நம்மாழ்வாரையும் வைத்துக் கொள்ளுங்கோள் என்று கொடுத்தானாம். பல்லாண்டு பாடுகைக்கு உங்களுக்கு பெரியாழ்வார் உண்டு, அவரைப் போலே உங்களுக்கும் நமக்கும் சேர காப்பிடுகை எண்ணிக்கை, உங்களுக்கே காப்பிடும் நம்மாழ்வாரையும் கொண்டு போங்கோள் அப்படின்னு கொடுத்தோம். அதாவது பெரியாழ்வார் அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி என்று பாடியிருக்கிறார், மங்களாசாசனம் செய்திருக்கிறார். அடியார்களுக்கும் எம்பெருமானுக்கும் மங்களாசாசனம் செய்தவர், சேர மங்களாசாசனம் செய்தவர். நம்மாழ்வார் அடியார்களுக்கே மங்களாசாசனம் செய்தார் பொலிக பொலிக என்று அந்த பதிகத்திலே. இப்படி நம்மாழ்வார் அவரையும் சேர வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுக்கிறானாம் எம்பெருமான். பிறகு நப்பிண்ணைக்கு உப்பு யாரும் கிடையாது, அதனால் நப்பிண்ணையும் கொடியாக கருட கொடியும் கொடுத்தான். பிறகு விதானத்துக்கு அத்தவாள தலைக்கு மேலே ஆதிசேஷனையும் கொடுத்தருளியிருக்கிறான். உங்களுக்கு செய்ய வேண்டியது இத்தனையே என்றான். சரி, அவ்வளோதானே வேணும் என்று கேட்க, இல்லை இவையெல்லாம் மார்கழி நீராட்டம் என்கிற நோன்புக்கு வேண்டியவை, இதை தவிர சில சத்காரங்களை நீ எங்களுக்கு செய்ய வேணும், சில பரிசுகளை தர வேணும், அவெல்லாம் அந்தரங்கமாக இருக்கக்கூடியது, அதை நாங்கள் பெற வேணும் என்று இந்த பாசுரத்திலே கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா என்கிற பாசுரத்திலே அருளி செய்கிறார்கள் என இதெல்லாம் அவதாரிகையிலே அழகிய மணவாள பெருமாள் நாயனார் காட்டி அருள்கிறார். கூடாரை வெல்லும் ஸ்ரீர் கோவிந்தா. எம்பெருமான் பார்த்தானாம், இந்த பெண்களை எல்லாம் நாம் வெல்ல வெல்ல வேணும் என்று இருந்தோம், ஆனால் என்னிடத்திலே உள்ள அனைத்தையும் இந்த பெண்கள் பெற்றுக்கொண்டு விட்டார்களே என்று தெரிவிக்கிறானாம். பெண்கள் நம்மை எளிவரும் இயல்பினன் என்று அழகிதாக அறிந்து கொண்டீகோள் எங்கனே. அபேட்சித்தது தருகிறோம் என்கிற அளவை கொண்டு நம்மையும் நம்முடைய சர்வஸ்வத்தையும் உங்களதாக்கிக் கொண்டு உங்களை வெல்லவிருந்த நம்மை தோற்பித்து கொண்டீகோள் எங்களே. ஜெய அபஜயங்கள் நாம் நினைத்தபடி இன்னிக்கே இருந்தது என்னா. இது எம்பெருமான் தெரிவிக்கிறானா. எளிமையே எனக்கு சுபாவம்னு நன்றாக தெரிந்து கொண்டு நான் கேட்டதை தருகிறேன் என்று சொல்ல அளவை கொண்டு எல்லாவற்றையும் என்னிடத்திலிருந்து வாங்கி கொண்டு விட்டீர்களே. என்னையும் பெற்றுக்கொண்டீர்கள். என்னுடைய சொத்தையும் சர்வ சொத்தையும் எல்லா சொத்தையும் உங்களதாக கோக்கி கொண்டு விட்டீர்களே என்று தெரிவிக்கிறானா. அதற்கு இந்த பெண்கள் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, கூடாரை வெல்லும் சீர். யாரெல்லாம் எம்பெருமானோடு சேரமாட்டோம் என்னிருக்கிறார்களோ அவர்களை எம்பெருமான் வெல்லுவான். கூடோம் என்பாரை வெல்லும் அத்தனை போக்கி, கூடுவோம் என்பாரை வெல்லலாமோ உன்னால். யாரெல்லாம் கூடோம் கூடமாட்டோம் என்று சொல்கிறார்களோ அவர்களை நீ ஜெயிக்கலாம். உன்னோடு சேருவோம் என்பவரை உன்னாலே ஜெயிக்க முடியுமா? அதற்கு இதிகாசத்திலிருந்து சில நிகழ்ச்சிகளை மேற்கோளாக எடுத்து அருளி செய்கிறார். பரசுராம ஆழ்வான், 21 படிகால் க்ஷத்திரியை வென்ற எனக்கு ஒரு க்ஷத்திரிய புத்திரன் எதிரோ என்று பெருமாளை வெல்ல நினைத்து வந்து. பரசுராமன் 21 தலைமுறை க்ஷத்திரியர்களை கொண்டவர். அதனாலே ஒரு க்ஷத்திரிய புத்திரன் பெருமாள், அவன் எனக்கு நிகராக ஆவானோ என்று பார்த்து எதிரா என்று வந்தாராம். தன் கையில் வில்லை அவர் கையிலே கொடுத்து, தன் கையில் இருக்கக்கூடிய விஷ்ணு தனுஷ் அதை பெருமாள் கையிலே கொடுக்கிறார். கொடுத்து நான் பிராமணன் என்று நமஸ்கரித்து போனான். என் வில் வழிகண்டு போவென்று எதிர் வந்தான். தன் வில்லினோடும் தவத்தை எதிர் வாங்கி என்ன அந்த வில்லோடு சேர்ந்து அவருடைய தவத்தையும் வாங்கினான் எம்பெருமான்னு சொல்லப்படுகிறது. இப்படி நான் பிராமணன் என்று நமஸ்கரித்து போனான். என்னோட விட்டுவிடு என நான் தபசை மட்டும் கொடுத்துவிட்டு மீண்டு சென்று விட்டார் பரசுராம ஆழ்வான். இங்கே ரசமாக அருமை செய்கிறார் நாயனார். வில்லோடே நமஸ்கரித்தான் ஆகில் இவராயித்து தோற்பது என்ன. ஒருவேளை வில்லோடையே நமஸ்கரித்திருந்தால் பரசுராம ஆழ்வான் பெருமாள் தோத்திருப்பார் என்ன. அடுத்து இன்னொரு நிகழ்ச்சி. ராவணன், இந்திராதிகளை வென்ற எனக்கு ஒரு மனுஷியன் எதிரோ என்று இருக்க, இந்திரன் முதலான தேவர்களையே வென்றவன் எனக்கு ஒரு மனிதன் சமானமாக இருக்க முடியுமா என்று ராவணன் நினைத்து கொண்டிருந்தானான். அப்பொழுது பெருமாள் திருவடியை இட்டும் அங்கதனை இட்டும் பின்பு வில் புகட்ட வளவில் இன்று போய் நாளை வா என்றும் இத்தனையும் சொன்னவிடத்திலே வனங்களில் அரக்கனான பின்பு ஆந்தனையும் பார்த்தோம் என் செய்வோம் என்றாயித்து கொன்றது. அதாவது ராவணனை எப்படியாவது திருத்த வேணும் சேர்த்து கொள்ள வேணும் என்று பார்த்தார். முதல்ல திருவடியை அனுப்பினார், பிறகு அங்கதனை தூதனுப்பினார். சண்டை நடந்தபொழுது கூட வில்லை புகட்ட வளவிலே ராவணனுக்கும் பெருமாளுக்கும் யுத்தம். இப்போ கையில் வில் இருக்கிறது, பெருமாள் அடித்து கொண்டே இருக்கிறார். அதை பார்த்து தன்னுடைய வில்லையும் கைவிட்டான். சச்சால சாபஞ்ச முமோச்ச வீரகா என்னும் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தங்களை எல்லாம் பொதிந்து கொண்ட மாதிரி வியாக்கியானம் அருள் செய்கிறார். ஆனால் ஸ்லோகத்தையே இங்கே எடுத்த அளவில்லை. இது நாயனாருடைய தனித்தன்மை. இப்படி பல இடங்களிலே காணலாம். ஒரு ஸ்லோகத்தின் அர்த்தத்தை மனசுக்குள்ளே வைத்து கொண்டு அதை அர்த்தத்தை மட்டும் அருளி செய்வது என்பது. இப்படி வில்லையும் கைவிட்ட உடனே எம்பெருமான் இன்று போய் நாளை வா என்று அனுப்பினான். அப்படி அடுத்த நாள் வணங்கி வந்திருந்தால் பெருமாள் தோற்றிருப்பர். ஆனால் வனங்களில் அரக்கரான பின்பு ஆந்தனையும் பார்த்தோம் பெருமாள் நினைக்கிறாராம். எவ்வளவோ செய்து பார்த்தோம், இனிமே என்ன செய்வது என்றாயித்து கொன்றது. வேறு வழியே இல்லை என்று கொண்டாராம் கொன்றார். பின்னை வில் எடுத்திலனாகில் அடுத்த நாள் வில்லை ஏந்தி கொண்டு ராவணன் வரவில்லை என்னால் பெருமாளை வென்றானாய் விடும். பெருமாளை ராவணன் வென்றிருப்பான்னு காட்டுகிறார். இதற்கு முன்னாடி வில்லை புகட்டார் கொடுத்து விட்டார் பரசுராமன், அதனாலே தோற்றார் என்று இருக்கிறது. இங்கே வில்லோடே வந்தான் ராவணன், அதனாலே தோத்தான் என ரசமாக இந்த ரெண்டு நிகழ்ச்சிகளை சேரப்பிடித்து காட்டுகிறார் அகிமனவாள பெருமாள் நாயனார். வெல்லும் சீயர் எல்லாரையும் வெல்வது குணத்தாலே என்ன யார் எம்பெருமானோடு சேர்கிறார்களோ இல்லை சேரலையோ எல்லாரையும் எம்பெருமான் குணத்தாலே ஜெயிக்கிறான். கூடுவாரை சீலத்தாலே வெல்லும். யாரெல்லாம் எம்பெருமானோடு சேருவேன் என்று இருக்கிறார்களோ அவர்களை தன்னுடைய சீல குணத்தாலே வெல்கிறான். கூடாதாரை சௌரியத்தாலே வெல்லும் என சௌரியம் என்கிற குணத்தாலே எம்பெருமான் கூடாதாரை வெல்கிறான். சௌரியம் அம்புக்கு இலக்காக்கும், சீலம் அழகுக்கு இலக்காக்கும். அம்புக்கு இலக்கானார்க்கு மறுத்திட்டு ஆற்றலாம், சீலமும் அழகும் நின்று ஈரானிற்கும் என்ன அருள் செய்கிறார். ஒருவேளை அம்புனா அது இந்த உடம்பைத்தான் கொள்ளும், ஆனால் இது மருந்திட்டு ஆற்ற முடியாதபடியாக இருக்குமாம். அன்பு எம்பெருமானுடைய குணங்கள் அது ஈர்கிறது என்னால் மருந்திட்டு ஆற்ற முடியாது. சீலமும் அழகும் நின்று ஈரா நிற்கும் என அருளி செய்கிறார். சீலத்துக்கு ஆட்பட்டவர் நம்மாழ்வார், அழகுக்கு ஆட்பட்டவர் திருமங்கை ஆழ்வார். அம்பு தோல் புறையே போம் அழகு உயிர்கொலையாக்கும் என அருளி செய்கிறார். ஒரு அம்பு உடம்பைத்தான் போக்கும், அழகானது உயிரையே கொள்ளும் என காட்டுகிறார். அதற்கு பாசுரங்கள் ஈர்கின்ற குணங்கள் என்னும் தாமரை கண்கள் கொண்டு ஈர்தியாலோ என இந்த பாசுரங்களை மேற்கோளாக அருளி செய்கிறார். அடுத்து கோவிந்தா என்ன கூடுவோம் அல்லோம் என்கிற அபிசந்தி இல்லாத மாத்திரத்திலே கூடுவோம் என்ன அறியாதாரையும் ரட்சிக்கும் அவனோ. பசுக்களை மேய்ப்பவண்ணு கோவிந்தா என்கிற சப்தத்துக்கு அர்த்தம். ஆக பசுக்கள் எல்லாம் எம்பெருமானை பார்த்து நீ என்னை காப்பாற்று என்று சொன்னதா? ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் கூடுவோம் அல்லோம் உன்னோடு சேரமாட்டோம் என்று சொல்லவில்லை, அது நினைக்கவில்லை. அதையே கொண்டு இந்த பசுக்களையும் எம்பெருமான் ரட்சிக்கிறவன். மேலும் உன் தன்னை பாடி ஹிரண்யபுரம் போலே இவன் பேர் சொல்ல ஒட்டுவார் இல்லை போலே காணும் பண்டு. முன்னாடி எம்பெருமானோட பெயரை கூட சொல்ல விடவில்லை தாய் தந்தையர். அனந்தரத்திலே இவர்கள் கோபிப்பார்கள் என்று தவிர்ந்த இழவெல்லாம் சந்நிதியிலே பாடப்பிருகையாலே தீரப்பெற்றது. இன்னும் இப்படி எம்பெருமானுடைய பெயரை சொல்லாததினாலே எவ்வளவு கட்டப்பட்டிருப்பார்கள் இந்த பெண்கள். அதெல்லாம் தீரும்படியாக எம்பெருமானுடைய சந்நிதியிலேயே பாடப்பெறுகிறார்கள். உந்தன்னை பாடி வகுத்த சுவாமியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அவனுடைய பெயரை ஸ்வயம் பிரயோஜனமாக பாடப்பெறுகிறார்கள். வாயினால் பாடி என ஆரம்பத்திலே தெரிவித்தார்கள். பிறகு உன்னை பாடி உன் தன்னை பாடி உன்னை பாடி என்று சொல்லாமல் உன் தன்னை பாடி என்று தெரிவிக்கிறார்கள். அதாவது அத்தலை இத்தலையாவதே. வீட்டிலே நம்பிளை பல இடங்களிலே இப்படி அருள் செய்கிறார். அத்தலை இத்தலையாவதே என்று நாயகியை நாயகன் பாட வேண்டும், ஆனால் இங்கே அது மாறி நடக்கிறது. அத்தலை இத்தலையாவதே என்று அதாவது பெருமாள் செய்ய வேண்டிய பணியை இந்த பெண்கள் செய்கிறார்கள். பொதுவாக இந்த நாயகியை ஈர்ப்பதற்காக எம்பெருமான் கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது என வசப்படுத்துவானாம் எம்பெருமான். இப்படி புல்லாங்குழலை ஊதி பெண்களை வசப்படுத்துகிறான். கேயத்தீங்குழல் உரித்தும் என்ன இப்படியெல்லாம் திருப்புல்லாங்குழல் வாசித்து இவர்களை வசப்படுத்துவான். அதனாலே அத்தலை இத்தலையாவதே என்று தெரிவிக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் பாடி வந்திருக்கிறோம் உன்னிடத்திலே என்ன யாம் பெரு சம்மானம். வெறும் ஊரார் காரியமே யாக ஒண்ணாது, எங்களுடைய அபிமதமும் பெற வேணும் என்ன. ஊரார்களுக்காக நோன்பு என ஒரு போலி காரணத்தால் எம்பெருமானை சென்றடைந்தார்கள். அப்போ ஊரார்களுக்காக நோன்புக்குன்னு நீ சில கருவிகளை தந்தாய், அது மாத்திரம் போராது, எங்களுடைய ஆசையையும் நீ நிறைவேற்ற வேணும் என்று தெரிவிக்கிறார்கள். ஆத்வாரம் என்னை தொடர்ந்தேத்தின பிராட்டிக்கு தன் தோளின் மாளிகை வாங்கியிட்டு காலை பிடித்து நில் என்றபோது என்று போன சத்காரமிரே இவர்களுக்கு பண்ண புகுகிறது என அருள் செய்கிறார். இது பராசர பட்டருடைய நிர்வாகம் என காட்டப்பட்டிருக்கிறது. பதிசம்மானிதா சீதா பர்த்தாரம் அசிதேக்ஷணா ஆத்வார மனுவிராஜ மங்களான் எபிததுஷி என மங்களங்களை தெரிவித்து கொண்டு பிராட்டி பெருமாள் பின்னே எழுந்தருளினார். அப்பொழுது பெருமாள் வாயில் எல்லை வந்தவுடன் நீ இங்கேயே நில் என்று தன்னுடைய தோள்மலையை எடுத்து பிராட்டிக்கு சாத்தினாராம். இதற்கு முன்னே இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் பட்டருக்கு முன்னே இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அவர்களுடைய நிர்வாகம். நாம் வருமளவும் விருத்த கீர்த்தனம் பண்ணி இரு என்று எழுந்தருளினார் என்றிருக்கிறது. அதாவது பிராட்டிக்கு திருத்தோளில் மாலையை வாங்கிவிட்டு நாம் வருமளவும் விருத்த கீர்த்தனம் பண்ணி இரு என்று எழுந்தருளினார் என்று பழையவர்கள் நிர்வாகம். மாலையை இட்டு திருவடிகளை பிடித்து கொண்டு எழுந்தருளினார் என்று பட்டர். அசிதேக்ஷனா, இவர் தோளில் மாலை இட்டதுக்கு இவள் கண்ணாலே மாலை இட்டபடி என அருளி செய்கிறார் ரசமாக பெரியவாச்சான் பிள்ளை. இது திருவிருத்தத்திலே இவ்விஷயம் இவ்வ ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. மேலும் நாயனார் அருளி செய்கிறார், அவள் இவர் திருவடிகளை பிடிப்பது கைப்பிடித்த முறையாலே என பிராட்டி எம்பெருமானுடைய திருவடிகளை பிடிப்பது அது கைப்பிடித்த முறையாலே, இவர் அவள் காலை பிடிப்பது பிரணயத்துவத்தாலே, அவனுக்கு சொல்லும் ஏற்றமெல்லாம் சொரூப நிபந்தனம், இவளுக்கு சொல்லும் ஏற்றமெல்லாம் பிரணயத்துவ நிபந்தனம் என அருளி செய்கிறார். அடுத்து நாடு புகழும் பரிசு. ஒருவன் கொடுத்தபடியே சிலர் பெறும்படியேன்னு எல்லாரும் கொண்டாடும்படியாக நீ பரிசை கொடுக்க வேணும். எப்படிப்பட்ட பரிசு என்னால், கிருஷ்ணனும் ஸ்ரீ சத்யபாமி பிராட்டியும் அர்ஜுனனும் திரௌபதியுமாக ஒரே இடத்திலே சயனித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சஞ்சயன் வருகிறான் என தெரிவித்தார்கள். அப்பொழுது எம்பெருமான் தெரிவித்தானா, இந்த இருப்பு கண்டால் சஞ்சயனுக்கு மிகவும் உகப்பாக இருக்கும், அதே போல உகவாதார் மண்ணுண்ணும்படியாக இருக்குமா, அதான் உகப்பவன் சஞ்சயன், உகவாதார் என்பவன் துரியோதனன். ஆக சஞ்சயன் பார்த்தா சந்தோஷப்படுவான், இந்த இருப்பை பார்த்து துரியோதன இடத்திலே சொல்லுவான், அவன் உகவாதவன், அவனெல்லாம் மண்ணுண்ணும்படியாக இருக்கும் இந்த இருப்பு என உள்ளே புகர விடுங்கோல் என பெருமாள் தெரிவித்தாராம். அவனும் புகுந்து கண்டு அப்படியே போய் துரியோதனனுக்கு, கெடுவாய், அவர்கள் இருப்பு கண்டேனுக்கு உன் காரியம் கெட்டதுகிடாய் என்றான். இரே, நீ யுத்தத்துக்கு போறேன்னு போறையே, அர்ஜுனனும் கண்ணனுக்கும் எவ்வளவு நட்பு இருக்கு தெரியுமா, அதனால நீ இப்பொழுதே கெட்டாய் என்று தெரிவிக்கிறான். கெடுவாய், அவர்கள் இருப்பு கண்டேனுக்கு உன் காரியம் கெட்டதுகிடாய் என்ன. ஸ்ரீராமாயணத்திலையும் சுகசாரணர்கள் சென்று ராவணனுக்கு அவருடைய ஓலக்கத்தில் மதிப்பும் அவருடைய வீரப்பாடும் கண்டோமுக்கு உனக்கு ஒரு குடியிருப்பு தேடிக்கொள்ள வேண்டியிருந்தது, உற்று மாறாதே நித்தியமாய் நடக்கிற ஐஸ்வர்யத்தை உடையராய் உனக்கு வரம் தந்து உன் கையாலே தகர்ப்புண் உண்பவர்களை போல நீக்கே, உனக்கு முடி தந்தாருக்கு முடிகொடுத்த ராஜா உன் தம்பிக்கு லங்கையை கொடுத்தான், வானரங்களும் ஆர்த்து கொண்டது என்று சொன்னார்களே என ராவணன் சில ஒற்றர்களை அனுப்புகிறான். சுகசாரணர்களை அனுப்பி பெருமாளுடைய பலம் என்ன, சைன்யத்தினுடைய பலம் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக அனுப்பினானான். அப்பொழுது எம்பெருமானையும் இளைய பெருமாளையும் வானர முதலிகள் இந்த கடற்கரையில் காத்து கொண்டு கிடந்தார்கள். சிறிது நேரம் கழித்து அவர்களெல்லாம் உறங்கிவிட எம்பெருமானும் இளைய பெருமாளுமாக வில்லை கையில் ஏந்தி கொண்டு அவர்கள் அனைவரையும் ரட்சித்தான் என்று பார்த்தார். மேலும் இங்கிருந்து கொண்டே விபீஷண ஆழ்வானுக்கு லங்கைக்கு பட்டாபிஷேகம் செய்திருக்கிறான். இது ராவணன் உயிரோடு இருக்கும்பொழுதே செய்தாராம். இதை பார்த்து தெரிவித்தானாம், இப்படி உனக்கு யாரெல்லாம் முடி கொடுத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடியவன் இவன், உன் தம்பிக்கு லங்கையை கொடுத்தான் என்று சொல்லி எப்படி சஞ்சயனுக்கு எம்பெருமான் தன்னுடைய இருப்பை காட்டினானோ, எப்படி சுகசாரணர்களுக்கு இருப்பை காட்டினானோ, இதுதான் நாடு புகழும் பரிசு, அப்படி பட்ட பரிசை நீ எங்களுக்கு அருள வேணும் என தெரிவிக்கிறார்கள். பால் சோறு மூட நெய் பெய்து என எவ்வாறு சமைக்க வேணும் என அருளி செய்கிறார். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்கிற விரதங்கள் சமாபித்து, முன்னாடி எம்பெருமானை காண்பதற்கு முன்னாடி நெய் சாப்பிட மாட்டோம் பால் சாப்பிட மாட்டோம் என தெரிவித்தார்கள். இப்பொழுது அதெல்லாம் முடிந்தது. தவிர்ந்து இவர்கள் தவிர்கையாலே இதெல்லாம் இத்தனை நாள் சாப்பிடாததுனால நிறைய ஊரில் பாலும் நெய்யுமாக இருக்கான், அதனால் அதையெல்லாம் வீணடிக்கக்கூடாது, அதனால் நீரிலே ஆகாதே, நீரில் சமைக்காமல் பாலிலே ஆக்கி பாலையே விட்டு அதில் நெய்யை நிரம்ப விட்டு நெய்யிடையிலே சோறுண்டோ என்று தடவி எடுக்க வேண்டும்படி இருக்கை, தடவி பார்க்கணுமா நெய்க்குள்ளே சோறு எங்காவது இருக்கா அப்படின்னு தேடும்படியாக அவ்வளவு நெய்யை இட வேண்டும் என்று முழங்கை வழிவாரா. கிருஷ்ணன் சந்நிதியில் திருப்தைகளாயிருப்பவர்களுக்கு உள்ளு தொங்குகிறதன்னே கைவழியே வழியா என்று கண்ணனும் இந்த பெண்களுமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நெய்யானது முழங்கை வழியே வழிகின்றது. எம்பெருமானை பார்த்தே திருப்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஏதாவது சாப்பிடப் போகிறார்களா உள்ளே செல்வதற்கு என கைவழியேதான் வழியும். ஆக இந்த இரண்டு பாட்டாலும் மாலே கூடாரை சாமியாபத்தியும் குணானுபவம் என்கிற இரண்டு அர்த்தமும் சொல்லப்பட்டது என்று காட்டியிருக்கிறார். இங்கிருந்து விரஜாநதி ஸ்நானம் செய்து போகக்கூடிய முக்தாத்மாவுக்கு என்னென்ன சத்காரங்கள் கிடைக்கின்றன அவைகளை ஆண்டாள் நாயசியார் அருளி செய்கிறாள். விரஜாஸ்தானஸ்நானத்திலே உத்தியுக்தனாய் போரும் அவனுக்கு காலங்கள் வளம்புரிகள் தூரிய கோஷம் ஆண்மீன்கள் வானகம் என்கிற மங்களாசாசனம் நிறைகுட விளக்கம் கொடியணி நெடுமதுள் என்னும்படி கட்டின கொடியும் மேல்கட்டியுமாய் ஆதிவாகிக்கர் தொடக்கமானவர்கள் சத்கரித்து போய் இவள் பிரார்த்தித்த அனைத்துமே இங்கே வருகிறது. அதாவது காலங்கள் வளம்புரி என்ன சங்கம் சங்கத்தினுடைய ஓசை, அடுத்து தூரிய கோஷம், அதே போல ஆண்மீன்கள் வானகம் என்று மங்களாசாசனம் பண்ணுகிறார்கள் அங்கே தேவர்கள் நித்தியசூரிகள். ஆண்மீன்கள் வானகம் என்று மங்களாசாசனம், நிறைகுட விளக்கம் என்ன விளக்கு, கொடியணி நெடுமதுள் என்ன கொடி, இதெல்லாம் பிரார்த்தித்தார்களே அதெல்லாம் அங்கே கிடைக்கிறது அந்த முக்த ஜீவனுக்கு. இன்னும் கட்டின கொடியும் மேல்கட்டியுமாய் ஆதிவாகிக்கர் தொடக்கமானவர்கள் சத்கரிக்க போய் விரஜாஸ்நானம் பண்ணின அனந்தரம் இந்த பாசுரத்திலே சொல்லப்பட்டது. ஸ்ரீ வைகுண்டநாதனை ஒப்பிக்க கடவராயிருக்கும் திவ்ய அப்சரஸுக்கள் பலஹஸ்தைகளுமாய் வாசோஹஸ்தைகளுமாய் வந்து கையிலே சூர்ணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். வந்து பிரம்மாலங்காரத்தை பண்ணுகிறார்கள் இந்த முக்த ஜீவனுக்கு. ஸ்ரீ வைகுண்டநாதனோடே கூடி சூரிகளோடே சேர்ந்திருந்து சம்சார தாப ஸ்பர்ஷமின்னிக்கே நிரதிசய போக்கியமாய் உண்ணும் சோறு என்று சொல்லப்பட்ட போக்கிய விஷயத்தை பாலே போல் சீர் என்கிற குணங்களோடே கைகழிய போருகிற ஸ்நேகத்தோடே புஜித்து கழிக்க கடவ பரிமாற்றத்தை ஒருமுகத்தாலே சூச்சிப்பிக்கிறார்கள் என்ன இந்த பாசுரத்திலே சொல்லப்பட்டது இதுதான். இங்கே அலங்காரத்துக்காக சூடகமே தோல்விளையே தொடையே செவிப்புவே என்று கேட்கிறார்களே இதெல்லாம் பிரம்மாலங்காரத்தை சூச்சிப்பிக்கிறது. அதே போல எம்பெருமானோடு சேர்ந்து எம்பெருமானுடைய குணங்களை அனுபவித்தல் சோஷ்ணுதே சர்வான் காமான் சா பிரம்மணா விபஷ்டிதான்னு ஸ்ருதி சொல்கிறது. அப்படிப்பட்ட அந்த முக்த போகத்தை தான் ஆண்டாள் இங்கே அருளி செய்கிறாள். பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரா என்ன இவ்விஷயத்தை அழகிமணவாள பெருமாள் நாயனார் ஆச்சரியமாக அருளி செய்திருக்கிறார். ஆக இந்த பெண்கள் கேட்டதையெல்லாம் எம்பெருமான் கொடுத்தான். சென்ற பாசுரத்திலே கேட்ட நோன்புக்கு உண்டான கருவிகளை எம்பெருமான் கொடுத்தான். இன்னும் பிறகு இந்த பாசுரத்திலே பற்பல இதிகாச நிகழ்ச்சிகள் குரு பரம்பரையிலே இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அதே போல பல பாசுரங்களை கொண்டும் அதே போல எவ்வாறு இந்த முக்த ஜீவனானவன் எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிக்கிறான் அதைத்தான் நாய்ச்சியார் இந்த பாசுரத்திலே அருள் செய்துள்ளாள் என்கிற விஷயத்தையும் விளக்கி அருளியிருக்கிறார் அழகியமணவாள பெருமாள் நாயனார். யதாசக்தி விண்ணப்பம் பண்ணினேன், குற்றங்களை பொறுத்தருள பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.